நல்லார் தொடும் வெண்ணை நல்லூர் சிவாலயத்துள் பொல்லார்தாள் யாம் சூடும் போது திருச்சிற்றம்பலம் நம பார்வதீபதை உடுங்கும் பெண்ணே பிறவே உடைத்தாய வாழ்க்கை புளிய தவம் உடைத்தாய வாழ்க்கை ஒளிய தவம் அடங்குமிடங்கருதி நின்றீரல்ல அடங்குமிடங்கருதி நின்றீரெல்லாம் அடிகளடி நிழர்கள் ஆளாவண்ணம் அடிகளடி நிழர்கள் ஆளாவண்ணம் கிடங்கும் மதிலோ சுலாவி மதிலும் சுலாவியும் கெழுமனைகள் தோறும் மறையினொலி கெழுமனைகள் தோறும் மறையினொலி தொடங்கும் கடந்தை தடங்கோயில் தொடங்கும் கடந்தை தடங்கோயிலே தொடங்கும் கடந்தை தடங்கோயிலே தூங்கானை மாடம் தொழுமின்களே தூங்கானை மாடம் தொழுமின்களே தூங்கானை மாடம் தொழுமின்களே பாலகுஜாம்பாள் சமேத கடம்பவுனேஸ்வருடைய பெருங்கருணையினாலே சைவ சமயநெறியிலே பூச விதியை பற்றி பூசையிலே முடிவிலே செய்கின்ற வழிபாட்டை பற்றி இப்பொழுது விரிவுரை நிகழ உள்ளது. பூசை ஆன்மாக்கள் வந்து செய்வதற்காக சிவபெருமான் அதற்குன்னு ஒரு ஸ்பெஷலா திருமேனி எடுத்துக்கொண்டாரா, அந்த திருமேனி தான் சிவலிங்கம். பூசையை பெற்றுக்கொள்வதற்காகவே மனிதர்கள் பூசை செய்வதற்காக பெற்றுக்கொள்வதற்காக ஒரு திருமேனி, அதுதான் சிவலிங்கம். சிவலிங்க பூசைக்கு மேல பூசை கிடையாது. கடவுள் அருவமாகவும் இருக்கிறாரு, உருவமாகவும் இருக்கிறாரு, அரு உருவமாகவும் இருக்கிறாரு. அப்படி இந்த மூன்று திருமேனிகளையும் ஒருவர் சிந்தித்து பூசை செய்ய முடியாது. அருவத்திருமேனியை சிந்திக்க முடியாது. அது கண்ணுக்கு தெரியாதது, கருத்துக்கு புலப்படாதது. கண்ணுக்கு தெரியாதது எப்படி சிந்திப்பது? அதற்கு மேல உருவத்திருமேனியே வழிபட்டால் அந்த உருவத்திருமேனியை வழிபட்ட மாத்திர பலன், உருவத்திருமேனியை வழிபட்ட பலன் மாத்திரம். அருவத்திருமேனியே வழிபட்டால் அருவத்திருமேனியை வழிபட்ட பலன் மாத்திரம். அப்ப கடவுள் எப்படி இருக்கிறாருன்னா அருவமாகவும் இருக்கிறார், உருவமாகவும் இருக்கிறார். இப்படி இந்த இரண்டு திருமேனிகளையும் வழிபடுகிற பலன் சிவலிங்க திருமேனி ஒன்றை வழிபட்டால் கிடைக்கும். அருவத்திருமேனியை வழிபட்டால் அருவத்திருமேனியை வழிபட்ட பலன் மாத்திரம், உருவத்திருமேனியை வழிபட்டால் உருவத்திருமேனியை வழிபட்ட பலன் மாத்திரம். இந்த இரண்டு திருமேனிகளில் வழிபட்ட பலன் சிவலிங்க திருமேனிகள் கிடைக்கிறது. அருவமாகவும் சிவலிங்கம் இருக்குது, உருவமாகவும் இருக்கிறது. உருவமாக இருக்கிறது, ஒன்றுமே உறுப்புகள் ஒன்றுமில்லாமையினால் அருவமாக இருக்கிறது. அருவத்திருமேனியை வழிபட்ட பலனும் சிவலிங்கத்தை வழிபட்ட பலன், உருவத்திருமேனியை வழிபட்டனும் பட்ட பலனும் சிவலிங்க திருமேனியினாலே கிடைக்கிறது. அதனாலே சிவலிங்க திருமேனி பூசைக்கு மிக உயர்ந்தது. அதனாலதான் எல்லா கோயில்லையும் உள்ள சிவலிங்கத்தை வச்சிருக்கிறாங்க. அருவம் அருவம், உருவம் அருவுருவம், சிவலிங்கம் அருவுருவம். அருவுருவம் என்றால் அருவமாகவும் இருக்கிறது, உருவமாகவும் இருக்கிறது. அப்படி அருவத்திருமேனி, உருவத்திருமேனி, அருவுருவத்திருமேனி மூன்றையும் ஒருங்கே வழிபட்டவளும் சிவலிங்க திருமேனியை வழிபடுகிறவளும். வேற எந்த தெய்வங்களுக்கும் அது மாதிரி கிடையாது, வேற எந்த தெய்வங்களுக்கும் அது மாதிரி கிடையாது. சிவபெருமான் ஒருவனுக்குத்தான் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு. அது உயிர்கள் தன்னை வழிபட்டு உருப்படியாக வேணும் என்பதற்காக இப்படி. இந்த அருவத்திருமேனியை காணும் போது, இந்த சிவலிங்க திருமேனியை காணும் போது ஒண்ணுமே இல்லையே என்று எண்ணும் போது, இதற்கு ஒண்ணுமே இல்லாத அருவத்திருமேனி உண்டு என்பதும், ஒண்ணுமே இல்லாத அருவத்திருமேனி உண்டு என்பதும், அதற்கு மேல இருக்குதே பார்க்கறதுக்கு உருவமா, அதனால உருவம் உண்டு என்பதும் இதுல இருந்து விளங்குகிறது. காணாத அருவினுக்கும், காணாத அருவினுக்கும் உருவினுக்கும் காரணமா நீள்நாகம் அணிந்தார்க்கு நிகழ்குறியான் சிவலிங்கம். இது வந்து குறின்னு வேறு, அருக்குறி சிவலிங்கம் அருக்குறி என்று. அதனாலதான் எல்லா தெய்வங்களும் சரி, முனிவர்களும் சரி, ரிஷிகளும் சரி, எல்லா அருளாளர்களும் சரி, எல்லாம் சிவலிங்கத்தை வழிபட்டிருக்காங்க. சிவலிங்க பூஜை பண்ணித்தான் எல்லாரும் உருப்படியானாங்க. ஆண் உயர்த்தவன் அருட்குறி அர்ச்சனை பயனார் என்று நூல்களிலே சிறப்பாக சொல்லப்படுகிறது. அதனாலே அந்த சிவலிங்க பூஜை இட்டலிங்க பூஜை என்று சொல்லப்படும். கோயிலே செய்வது பரார்த்தம் என்று, அதனால நாம் செய்வது இட்டலிங்க பூஜை ஆன்மார்த்தம் என்றும் சொல்லப்படும். அப்படிப்பட்ட அந்த ஆன்மார்த்த இட்டலிங்க பூஜா விதிகளை பற்றி முன்னாலே சொல்லியோம். அபிஷேகத்திலிருந்து அலங்காரத்திலிருந்து வாத்தியாசமன அறிக்கையா வாகனாதி முதலானதெல்லாம் முன்னாலே சொன்னார். அது மாதிரி பூஜா விதியில இறுதியாக செய்யப்படுவது பிரதட்சணம். பூஜையில பிரதட்சணம்னு ஒன்று இருக்குது அல்லவா, வலம் வருதல். பிரதட்சணம் வலம் வருதல், அந்த வலம் வருதல் என்பது ஆன்மார்த்த பூஜையிலையும் உண்டு. பரார்த்த பூஷிக்கு வந்தா கோயிலை சுத்தரும், அதே போல ஆன்மார்த்த பூஷிலையும் அந்த வலம் வருதல் ஆகிய பிரதட்சணம் உண்டு. பிரதட்சணம் என்பது வடமொழி. அது அந்த பிரதட்சணத்தை கட்டாயம் செய்ய வேணும், சுவாமியை சுத்தி வர்றது. அதனாலே அந்த வலம் வருதல் ஆகிய விதி துறவிகளுக்கு வேற, இல்லறத்தானுக்கு வேற. வலம் வருதல்ங்கிறது இல்லறத்தான் ஒரு மாதிரியா செய்யணும், துறவி ஒரு மாதிரியா செய்யணும். இல்லறத்தான் இரண்டு செய்யணும், துறவி ஒண்ணுதான் செய்யணும். இல்லறத்தான் வலம் வருதல் மாத்திரம் செய்யணும், துறவி இடம் வருதல் மாத்திரம் செய்யணும். இல்லறத்தான் இடமும் வரணும், இல்லறத்தில் இருக்கிறவர்களாகி நாம வலமும் வருதல் இடமும் வருதல். வலம் வருவதனாலே புத்தி, இடம் வருவதனாலே முத்தி. வலம் வருவதனாலே புத்தி, புத்தின்னு என்ன, இந்த லோகத்து வாழ்வு. புத்தியும் முத்தியும், புத்தி என்றால் இந்த லோகம், இந்த லோகத்துல வாழ்றதுக்கு புத்தி இருந்தா தானே வாழ முடியும். அதனால இந்த லோகத்து பல புத்தின்னு சொல்லு, வடமொழிதான் இதெல்லாம். அந்த லோகத்து வாழ்வு முத்தின்னு சொல்றது, புத்தியும் முத்தியும். அதனால வளம் வருவதனால இந்த லோகத்து பலனும், இடம் வருவதனாலே முத்தி பலனும். இரண்டு நமக்கு வேண்டியபடியினாலே இரண்டு புறமும் சுத்தி வரணும், வளமும் வரணும் இடம். அந்த துறவி சன்னியாசி இடம் மாத்திரம் தான் வரணும், அவனுக்கு இந்த லோகத்து பல வேண்டியது இல்ல, துறவிக்கு இந்த லோகத்து பல வேண்டியது இல்லை. அதனால துறவி இடம் மாத்திரம் தான் சுத்தி வரணும், சன்னியாசி இடம் மாத்திரம். மனையில இருக்கிறவன் வனத்தில் இருக்கிறவா ரெண்டு பேரும் கிரகஸ்தனும் வானப்பிரஸ்தனும் வளமும் இடமும் செய்யணும் அப்படின்னு அருணகிரி புராணம் சொல்லுது. அருணகிரி புராணம்னு இருக்கு, அது திருவாவூரில் இன்னைக்கு பார்த்தேன், அது நன்றா இருந்தது, ஏட்டு சுவடியில் இருந்துச்சு. அது புத்தகமாகவும் போட்டிருக்காங்களா, அது என்னன்னு கேட்கணும். வலம் புரிந்திடுகவாரி மண்டலம் பரமச்சாரி. வலம் புரிந்து இடமும் செய்க மனையுளார் வனத்துளாரும். இயலம் துறந்து இல்லத்தை துறந்து இறந்துன்பார்கள் இடம் புரிந்திடுக வேண்டும். விலங்கன உடலன் தென்னை வெறுத்தது மெய்யேயாயின் என்பது அருணகிரி புராணம். அதில் அந்த வலம் புரிவதை பற்றி இப்ப சொல்றாரு, பிரதட்சணத்தை பற்றி சொல்றாரு. வலம் புரிதல் பிரதட்சணம், இடம் புரிதல் அப்பிரதட்சணம், பிரதட்சணம் அப்பிரதட்சணம். ஏழு மூன்று அல்லால் ஐமூன்று உண்பான் ஏழைந்து வலுவல மூன்றுஞ்சை வலம். இருபத்தொரு தரம் சுத்தி வர்றது, இருபத்தொரு தரம் வரணுமா? இருபத்தொரு தரம் ஆகினும், அதன்றி பதினைந்து தரம் ஆகினும், ஒன்பது தரம் ஆகினும், ஏழு தரம் ஆகினும், ஐந்து தரம் ஆகினும், மூன்று தரம் ஆகினும் செய்த. எனவே இரண்டு தரம் ஒரு தரம் செய்தல் குற்றம் என்பதாயிற்று. அதனால இரண்டு தடவை வரப்படாது, ஒரு தடவை வரப்படாது. மூன்று ஐந்து ஏழு ஒன்பது அந்த ஒற்றை விஷயம், மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினைந்து இருபத்தொன்னு. அதுல வந்து என்ன மூர்த்திகளுக்கு வேறையா சொல்லுது அருணகிரி புராணம், கணபதிக்கு ஏகமாகும், கதிரவருக்கு இரண்டே ஆகும், மணிவணனான மாலுக்கு ஈரிரண்டாகும். மணிவணனான மால் இருக்கிறார், அவருக்கு நாலு தடவையா. எனில் ஒரு மூன்றே ஈசற்கு செவ்வொரு மாலுக்கு மூன்று வினின்மதி சூடிக்கணும் பலவிதம் விளம்புவாமை அருணகிரி புராணம் தான் அது. நல்ல மனசனை சுத்திக்கிட்டு அலைஞ்சோம்னு வச்சுக்க கட்டாயம் அவன் அவனுக்கு வேண்டிய உதவியெல்லாம் செய்வான். அதுபோல கடவுளை சுத்துறதுனால அளவில்லாத பலம் கிடைக்கும்
தான்.
அதனால பிரதட்சணங்கிறது அவசியம்ங்கிறார். செய்யான் வலத்தை செவபூசை செய்த பலம் எய்தான் அவன் விடம்பனே. செவபூசை செய்தவன் கடைசியில பிரதட்சணம் செய்யவில்லையானால் செவபூசை செய்த பலன் கிடைக்காதுங்கிறார். அதனால இப்ப செவ்வூசை செய்யறோம்னா செய்யற இடத்துல சுத்தி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கலாம். இப்படி தாராளமா இடம் இருந்து சுத்தி வர்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லையானால் இருக்கிற இடத்திலேயே அந்த நின்று உண்டு அந்த இடத்திலே பிரதட்சணமா வலம் வருவதாக பாவித்து சுத்திக்க வேண்டியது. அப்படியே நின்ற இடத்திலேயே சுத்திக்க வேண்டியது. இப்படியும் வலம் செய்திட வேணும், வளமும் இடமும் செய்யணும். அப்படி என்ற இடத்துல வளம் மூன்று தடவை, இடம் மூன்று தடவை செஞ்சுக்கலாம். எப்படி செய்யலாம் இப்ப யாரும் செய்யறதுல அது மாதிரி
வளம் மட்டும்
செய்யணும்.
அப்படியா? இதெல்லாம் இடமும் செய்யணும், வளமும் செய்யணும், இடமும் செய்யணும். வளம் புரிந்து இடமும் செய்க செய்தா செய்யான் வளத்தை செவ்வூசை செய்த பலம் எய்தான் அவன் விடம்பனே. செவ்வூசை செய்த வளத்தை சிவபூசை செய்தனாலாகும் பலத்தை அடையான் பலம் செய்யாவிட்டான் அவன் விடம்பன் எனப்படுவான். அவன் விடம்பன்னா அவன் வந்து அந்த பூசைக்கு தகுதி இல்லாதவன். நமஸ்கார விருதி உணர்த்துகின்றார். அதற்கு மேலே அட்டாங்கத்தார் புருடர் அல்லாதார் பஞ்சாங்கம் இட்டமுறை மூன்று இருவருக்கும் விருப்பம் பொருந்தும்படி ஆடவர்கள் அட்டாங்கமாக நமஸ்கரிக்க. நமஸ்காரம் என்பது கீழே வீழ்ந்து நமஸ்காரத்தை பண்ணுவது. அது எட்டு அங்கங்கள் எட்டு உறுப்புகள் பூமியில படும்படியாக நமஸ்காரத்தை பண்ணுது. நெத்தி, இரண்டு காது, நெஞ்சு, எத்தனை நாலாச்சா, கை ரெண்டு, கால் ரெண்டு, இப்படி எட்டு அங்கங்களும் பூமியிலே படும்படியாக நமஸ்காரத்தை பண்றோம். அதுதான் இப்படி இப்படி பண்றோம். இதுக்கு அட்டாங்க நமஸ்காரம் சாஷ்டாங்கமாக விழுந்தான்லாம் சொல்லுவோம். சஷ்டாங்கம் அட்டாங்கம் சொல்லுவோம். இது ஆடவர்கள். பெண்கள் பஞ்சாங்க நமஸ்காரம் செய்க. பஞ்சாங்க நமஸ்காரம் என்றால் அஞ்சு உறுப்புகள், நெற்றி, இரண்டு கை, இரண்டு கால் தீந்து வச்சு. அப்ப அதுக்கு சுருக்கம். அதனால அப்படி பஞ்சாங்க நமஸ்காரத்தை பண்ணுங்க. மூன்று இருவருக்கும் திரையாங்க அவ்வருவருக்கும் முறித்தான். திரையாங்கன்றது தலைமையில கை வைத்து கும்பிடுதல், அது திரையாங்கம்னு. வலஞ்செய்து தண்டதனை மானவிதி வழிதழுவ தலந்த நீர் பணிந்தழுக தலைகரம திருகண்ணம் துலங்கு முக வாய் புயங்க வாய் புயங்கள் எனுமட்டும் தோய மயிர் இலங்கு சிறன் கரம் முழந்தால் எனுமைந்து மிசைந்திடவே. சிறம் கரம் முழந்தான் மண்ணை தீண்டிற் பஞ்சாங்கமாகும். சிறம் கரம் முழந்தால் மண்ணை தீண்டிற் பஞ்சாங்கமாகும். சிறந்த நீர் கரங்கள் கூப்பில் திரிவித அங்கமாகும். திரையாங்கம் இப்ப சொன்னே, சிறந்த நீர் கரங்கள் கூப்பில் சிறங்கூழ்வார் உங்களுக்கும் சீரோன்களுக்கு திரிவித அங்கமாகும். சிறந்த அணை தாழ்த்து நிற்கை தேரின் ஏக அங்கமாகும். சிறத்த மாத்திர இப்படி தலைய குடிஞ்சு கும்பிட்டோம்னா அது ஏகாங்கமா. உரம் பெறும் எட்டு மைந்து மத்தியமம் மூன்றேகம் அது அந்த நமஸ்காரம். ஐயால எட்டு தடவை, அஞ்சு தடவை, மூன்று தடவை அப்படி பண்ணலாம். மூன்று தடவை பண்ணலாம் நமஸ்காரத்தை அப்படி சொல்லுது. அதுக்கு மேல சண்டேஸ்வர பூஷை. சண்டேஸ்வர பூஷை மூன்று திருக்குறளால் உணர்த்துகின்றார். ஏறாது குன்றாது ஏற்றி வினை அனைத்தும் சீரார் சண்டன் பூசை செய். சிவபூஷா கர்மங்கள் எல்லாவற்றையும் நூனாதிகமின்றி செய்து. நூனாதிகமின்றி என்றால் ஐயால வந்து செய்ய வேண்டியதை தவறாது செய்தல், குறையாமல் செய்தல். அப்படி செய்து கோபம் பொருந்திய சண்டேஸ்வரரை பூசை பண்ணுது. கோபம் பொருந்திய சண்டேஸ்வரரை பூசை பண்ணுது. கோபம் வந்துதானே அவங்க அப்பா காலை விட்டுனாரு, அதனாலே சண்டேஸ்வரனை பூஷிக்கும். அரிச்சிக்க அரிச்சிக்கினும் மலர் அண்ணாதியில் லீசன்றான் அரிச்சிக்க சண்டனை என்பால். சிவபெருமானுடைய திருவடிகளை புஷ்பம் அன்ன முதலிய கணிகலிங்கங்களிலே பூஷிப்பினும் சண்டேஸ்வரரை அன்போடு பூஷை பண்ணுங்க. அதனால எந்த லிங்கங்களிலே பூஷித்தாலும் சண்டேஸ்வரரை பூஷை பண்ணுங்க. பூசித்தவுடன் விடப்படுதலால் கணிகமனப்பட்டன. கணிகலிங்கம் பன்னிரண்டு, கணிகலிங்கம் பன்னிரண்டு அவையாவன மண்ணு அரிசி. அரிசியை கூட லிங்கமா வச்சு பூஜை பண்றதான். அரிசி பேரு தெரியுமா பொருள்? அரிசிக்கு அரிசிக்கு அரியும் சிவனும் சேர்ந்தது. அரி என்கிற சக்தியும் சிவமும் சேர்ந்தது. அரி என்பது அந்த அரி அல்ல, சக்தி தாயார் அம்மையப்பர். அம்மையப்பர் அம்மை அப்பர் வருது அல்லவா, அதனால இதுல அப்பா அம்மா முன்னால அப்பா பின்னால. அரிசிங்கிறது சொல்லுலப்பா, மூணே எழுத்து தானே, அம்மாவும் அப்பாவும். சி சிவம் அரி சக்தி, சிவசக்தி தான் அரிசி. ரொம்ப நுட்பமா அதுக்கு பேர் வச்சிருக்காங்க, எப்ப வச்சாங்களோ தெரியும். அரிசி அதை யாரும் மாத்தலையே, ஒன்னும் பேரை ஒன்னும் மாத்தப்பா. அதனாலே அந்த அரிசி என்பது சிவசக்தியே தான். அது இல்லைன்னா மனுஷனே வாழவே மாட்டான். இப்படி வாழ்வான அன்னம் ஆற்று மணல் கோமயம் வெண்ணெய் உருத்தராட்சம் சந்தனம் கூர்ச்சம் புஷ்பமாலை சருக்கரை மா என்பனவா, இதெல்லாம் வந்து சிவலிங்கமாக வச்சுக்கலாம். ஆமா தர்ப்ப கூர்ச்சம் அதெல்லாம் இயலாதது. உருத்தராட்சம் வச்சுக்கலாம், சந்தனம் வச்சுக்கலாம், இதுதான் பொருத்தமா இருக்கும். சண்டனை அர்ச்சித்தவரே சம்புவை அர்ச்சித்தவளம் கொண்டிடுவர் மற்றையர் கொள்ளார். சம்புவை அர்ச்சித்தவள சண்டேசுவரரை பூசித்தவர்களே சிவபெருமானை பூசித்ததனால் ஆகும் பயனை பெறுவார்கள். பூசியாதவர்கள் அப்பயனை பெறார். சண்டேஸ்வரரை பூசிக்கவில்லையானால் அவர்கள் சிவபூசியினோட பயனை பெற மாட்டார்கள். பூசா பலனை தருகின்றவர் சண்டேஸ்வரர். சண்டேஸ்வர பூசையில தான் அந்த தாளத்திரையை விட்டு வழிபாடு ஒன்று அஸ்தமந்திரத்தினாலே தாளத்திரையை விட்டு வழிபாடு செய்து செவ்வூசை செய்த பலத்தை, செவ்வருமான பூசித்த பலத்தை தேவரீர் தந்தருடையவராக என்று வேண்டிக் கொள்ளும். உடையவரை எழுந்தருளு பண்ணும் முறைமை உணர்த்துகின்றார். தலையீர் கழுத்தீர் தரிக்க சிவலிங்கம் அலையாமல் பேடகத்தினுக்கு. சிவலிங்க பெருமானை விசித்திர வஸ்திரத்தினாலே சுற்றி அசையா வண்ணம் பேடக கோயிலின் கண் எழுந்தருள பண்ணி வைக்க, பெட்டகத்தில் வைக்கும் போது சுவாமி அசையாதபடிக்கு வஸ்திரத்தினாலே சுற்றி வைக்கிறது, புஷ்பங்களை வச்சு அசையாம வச்சுக்கிறது. மந்திரா யாத்திரா காலங்களிலே சிரத்திலேனும் கழுத்திலேனும் தரித்துக் கொள்க. யாத்திரா காலங்களிலே செல்லும் போது தலையில வைத்துக் கொள்வோம். துறவிகள் வல கக்கத்திலேனும் வாகுவிலேனும் முழங்கையிலேனும் மணிக்கட்டிலேனும் தரிக்கலாம் என்றது. சிவலிங்கத்தை அப்படி தரிக்கிறது, அப்படி ஒரு விதி இருக்கான். நடக்கும் போது தாம்பூலாதி பட்சணம் மலசலமிடல் நரவாகனம் ஒழிந்த வாகனங்களிலேறல் புத்தகம் தண்டு கமண்டலம் ஒழிந்த சுமையெடுத்தலாக அரசர் சோரர் யானை புலி முதலியவற்றின் பயத்தால் அச்சமற்ற எல்லையில் சென்றவன் ஐந்து பல சந்தனமாயினதில் பாதியாயின் ஆட்டி பஞ்சகவியமும் தனித்தனி முழுக்காப்பு சாத்தி அகோரத்தை 15,000 ஜபிக்க. அதனாலே ஏதாவது ஒரு வகையில் அந்த சிவலிங்கத்தை கீழே வைக்கும்படியாகவும் அசாரக்குறைவு நேருங்காலத்தில் அப்படி சொல்றார் செவிக்க. இட்டலிங்கத்துக்கு நிவேதித்தது நிர்மாலியம் அன்று என்பது உணர்த்துகின்றார். இட்டலிங்கத்துக்கு நிவேதித்தது நிர்மாலியம் அன்று இட்டமுற மாந்தீருன் மாந்தீனூரும் என்பும். ஆன்மார்த்தலிங்கத்துக்கு நிவேதிக்கப்பட்டது நிர்மாலியம் என்றார். அதனால் அதனை நாடோறு விருப்பம் பொருந்தும்படி நியமமாக புசிக்கில் இன்பம் உண்டாகும். அதனால பயமில்லாம சாப்பிடலாம். ஆன்மார்த்த பூசைக்கு வச்ச நிவேதனத்தை சாப்பிடலாம்.
சூரிய பூஜைக்கு
அது என்ன சேதம் பண்ணக்கூடாது இல்லை, வேற அந்த சண்டேஸ்வரருக்கு வச்சதைத்தான் சாப்பிடக்கூடாது. இப்போ சூரிய பூசையில் சண்டேஸ்வரருக்கு வைக்கிறோம், சிவபூசையில் சண்டேஸ்வருக்கு வைக்கிறோம் இல்லவா, அந்த நிர்மாலித்து சாப்பிடக்கூடாது. சண்டேஸ்வரருக்காக தனியாக ஆறில் ஒரு பாகம்னு வைக்கிறோம் இல்லையா, அதை வந்து சலத்தில் விட்டுறணும். சாமிக்கு வச்சதை சாப்பிடணும். பூசகர்க்கே தானாகும் மற்றையர்களிடம் புசித்தால் ஆசரு தேசாம் என்றறி. ஆதலால் அதனை பூசித்தல் புசித்தல் பூசகனுக்கே உரித்தான். அந்த சுவாமிக்கு வச்ச நிவேதனத்தை பூசை பண்றவங்க தான் சாப்பிடணும் என்கிறார். புத்திரர் மித்திரர் பாரி முதலானோர் புசித்தாலும் அவரிடத்து உண்டாகி பாவனிங்கு ஞானம் உண்டாம் என்றறி. அவங்க வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிடலாம். மண்ணும் படிகத்தின் வானத்தின் மாலியந்தான் கண்ணியர்காம் பாலர்காங்கான். பொருந்திய படிகலிங்கத்தின் நிருமாலியமோ வானலிங்கத்தின் நிருமாலியமோ கண்ணியர்களுக்குமாம் பாலகருக்குமாம் என்பது. வானலிங்கமோ படிகலிங்கத்தினுடைய நிர்மாலியம் கண்ணியர்களும் பாலர்களும் சாப்பிடலாங்க. இது ஒரு புறநடமா இருந்தா அப்புறம் அதை பூசிக்கிறவன் பூசிக்கிறவன் பூசிக்காம எப்படி இருக்கும். ஆச்சாரியர் சேடமும் திருமுறையின் சேடமும் புசிப்பார் பெரும்பயன் உணர்த்துகின்றார். தேசிகன் சேடன் திருமுறையின் சேடமும் தேசுரு முன்பார்க்கின்றே தேர். சிவபதமடைந்த ஆச்சாரியனை பூசித்து நிவேதித்த சேடத்தையும், சிவபதமடைந்த ஆச்சாரியன் பூசித்து நிவேதித்த சேடத்தையும், திருமுறைக்கு நிவேதித்த சேடத்தையும் பத்தியினால் உண்பவர்களுக்கு ஞானம் உண்டாம் என்பது. ஆச்சாரியர் பிரசாதம் கொள்ள வேண்டின் அவர் அனுமதிப்படி உசிட்டம் கொள்க. ஆச்சாரியருடைய சேடம் கொள்ள வேணுமானால் அவர் அனுமதிப்படி உச்சிட்டம் கொள்க, கொள்ளின் ஞானம் உண்டா. அவர் போஷணம் செய்து உத்தரா போஷணம் பண்ணியவன் பத்தியுடனே பிரசாதம் வாங்கி கொள்வதன்றி முன் வாங்கின் அவருடனே புசித்ததோடு ஒக்குமாதலால் குற்றம் என வரையும். இப்ப ஆச்சாரியர் தீட்சையிலே மூத்தவர்கள் அப்படி வந்து உண்ணும்போது அவர்கள் சாப்பிட்ட பிறகு அதில் பிரசாதமாக வாங்கி சாப்பிடலாம். சிலவர் சாப்பிட்றதுக்கு முந்தையே போடு நின்றுட்டு இருப்பான். இதை பார்த்துருப்பீங்க இதில் கூட்டத்தில் அடியாட்ட பிரசாதம் வாங்கி சாப்பிடுன்னு சொல்லி அவங்க சாப்பிட்றதுக்கு முந்தையே போடு நின்றுட்டு இருப்பாங்க. சாப்பிட்ட பிறகு அந்த இலையிலே சாப்பிட்றது ஆச்சாரியர் முதலானவர் சாப்பிட்ட இலையிலே சாப்பிட்றது. சமபோஷண காலத்தில் பத்தி மிதியினாலே விரும்பி கேட்டாய, சமபோஷண காலத்திலே பத்தி மிகுதியினாலே விரும்பி கேட்டானாயின் மறுக்க அன்றில் பிரானாகுதி முடிவில் சிறிதன்னத்தை கொடுத்து அவ்வண்ணத்தை அவன் புசிக்கு முன் முருத்தியுஞ்சியத்தை எட்டு தரத்தால் அபிமந்திரித்து புசிக்க. அதனால அயால சாப்பிட்றதுக்கு முந்தி அயால வாங்கி சாப்பிடக்கூடாது. அப்படி புசித்து விட்டான்னா முருத்தியுஞ்சியத்தை செவிக்க சொல்லுது. குற்றத்திற்கு 5000 தரமும் அகோரத்தை செவிக்க, அவர் அறியாமல் உண்டான் 200 தரம் ஜெபிக்க, இலை பரிகலங்களின் உண்ணில் 400 தரம் ஜெபிக்க. அதனாலே வந்து அவர்கள் உண்ட பிறகு உண்பது. பூஷா காலத்தில் கூட இது மகேஸ்வர பூஷையிலையும் அடியவர்கள் சாப்பிட்ட பிறகு சாப்பிட்றது. அந்த பூஷை மகேஸ்வர பூஷை பண்ணுகிறார் அல்லவா, அவர் அதால் கடைசியில் சாப்பிட்றது, அடியார்கள் சாப்பிட்ட பிறகு. அது சேடம்னு பேர், பாத்திர சேடம்னு சொல்றது. பரிகல சேடம் பாத்திர சேடம்னு சொல்றது. பரிகல சேடம்னா அவர் சாப்பிட்ட இலையிலே உண்பது, சாப்பிட்ட மிச்சத்தை உண்பது. பாத்திர சேடம்னா சாப்பிட்ட பிறகு பாத்திரத்தில் இருக்குமல்லவா, அதை சாப்பிடும். சிவஞானி பாத்திர சேடம் மருந்தில் அவஞானம் எல்லாம் மருந்து. ஒருவன் சிவஞானி புசித்த பாத்திர சேடத்தை உண்டானாயின் அவனிடத்துள்ள அவஞானம் எல்லாம் நீங்கும். ஆசாரிய பிரசாதத்தையும் சிவஞானி பாத்திர சேடத்தையும் பாவிக்கும் முறைமை உணர்த்துகின்றார். மருந்தும் இது வானமுதும் இது எனவே வாஞ்சித்து அருந்தினர்க்கு எல்லா நலமும் ஆம். ஆசாரிய பிரசாதத்தையும் சிவஞானி பாத்திர சேடத்தையும் புசிக்கும் பொழுது எமது பரவி பிணியை தீர்க்கும் மருந்தும் இதுவே, தேவலோகத்தில் உள்ள அமிர்தமும் இதுவே என்று பாவித்து விரும்பி புசித்தவர்களுக்கு சகல நன்மைகளும் உண்டாகும். ஆகையினால இப்படி அந்த பிரசாதத்திலே சேடம் விஷேடம், சேடம் விஷேடம். அதற்கு மேல இத பூஷாவதியில் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு மேல இந்த நூலை பத்தி பெருமை சொல்லுகிறார். நூலை எழுதுகிற முறைமை இன்னும் கொஞ்சம் நேரம், இதை அடுத்த வர வச்சுக்குவோம், அடுத்த வர வச்சுக்கலாம். முடிக்கிறார், அதனால இன்னொரு 10 திருக்குறள் இருக்குது, அது அடுத்த வாரத்தில் அதை சொல்லுவோம். அதனால இப்படி சைவ சமய நெறி என்கின்றது, சைவ சமயிகளாய் சமய விஷயட நிர்வாண தீட்சையை பெற்றவர்களாக இருப்பவர்கள் அவசியமாக இந்த நூலை படித்து அதில் சொல்லி இருக்கின்ற முறைமையை தெரிந்து இயன்றவர்களையும் அனுப்பிப்பது அவசியம். படிக்கவில்லைன்னா அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. தீட்சை மாத்திரம் வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. தீட்சை வாங்காதவனுக்கு தெரியறது கூட இவங்களுக்கு தெரியாது. தீட்சை வாங்காத ஆள் இருக்காம்பார், அவனுக்கு தெரிகிற ஒரு நுட்பம் கூட தீட்சை வாங்கினவங்களுக்கு தெரியல. அதனால தீட்சை பெற்றால் அந்த தீட்சா கிரமம்னு சொல்றது, அது தீட்சா கிரமம், தீட்சைக்குரிய ஆச்சாரங்கள், இவைகளை எப்படி அனுட்டிப்பது தெரிந்து கொள்வது என்பதை நூலை படித்தாத்தான் முடியும். அதனால இப்படி சைவ சமய நெறிய இப்போ பாடம் கேட்டதோடு எல்லாமே தனியாகவும் இப்படி படிச்சுக்கணும், சைவ நெறி வச்சிருக்கணும், தனியாகவும் படிச்சுக்கணும், பார்த்துக்கணும். அதை இந்த சுந்தரம் சுவாமிகள் திருக்கூட்டம் இதை ஏற்பாடு செய்து இது நிறைவு பெறுகிறது. அடுத்த வாரத்தில் இது நிறைவு பெறுகிறது.